திருச்சி சம்பளம், நாம் திருவாச்சகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி உயிர் உண்ணி பத்து. மூணு சொற்களால் ஒரு பதிகத்துக்கு பெயர் வைக்கிறார். பத்து பாடல்கள் இருக்கிறது, அதனாலே பத்து என்ற பெயர். உயிர் உண்ணி என்ற ஒரு சொல் வருகிறது. இது இறைவனை சொல்லுகிற ஒரு வார். உண்ணி என்பது ஒரு பூச்சி. நமக்கெல்லாம் தெரியும், ஆடு மாடுகள் மேலே இருந்து கூட ரத்துகிறது, அந்த ரத்தத்தை உறிஞ்சி உண்ணுவதனாலே உண்ணின்னு பேர் வைக்கிறான். கடவுளும் ஒரு உண்ணியா, அவர் எதை உண்றாருன்னா நம்ம உயிரே உண்டு விடுறாரு, உயிரே அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டவர் வழிவிடுறதே கிடையாது, நம்முடைய உயிரே இறைவன் பிடிக்கிறார். அதனால உயிர் உண்ணிப்பது. ஆகவே உயிரை இறைவன் உண்ணுகின்ற சாயுஜ்ய நிலையை பத்தி பேசுகிற ஒரு பத்து பாடல். அதனால் உயிரும் நிலை உயிர் உண்ணிப்பத்து என்று நாம். கடவுள் இந்த உயிரை உண்ணுகிறார் என்று சொல்லுகிறாரே என்ன அர்த்தம்? உள்ளபடிங்க நாமெல்லாம் சாப்பாடு விழுங்குற மாதிரி நம்ம தூக்கி இறைவன் விழுங்குறானா? அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உபச்சாரமானவா இறைவன் உயிரை விழுங்குகிறான் உண்ணுகிறான் என்று சொல்வது உபச்சாரமானவா? கடவுள் யார், நாம் யார், இந்த ரெண்டையும் நாம் தெளிவா புரிந்து கொண்டோமானால் இந்த உயிர் உண்ணுதல் என்பது நமக்கு தெரிய வரும். கடவுள் என்பவன் வேதங்களில் சொல்லுகிற முறைப்படி பிரம்மம் என்று அவனை சொல்கிறார். பிரம்மம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் பிரஜானம். பிரம்மம் பிறரால் கேட்டறியாமல் தானே அறிவுமயமாக இருந்து கொண்டிருக்கிற பேரறிவு ஏதோ அது பிரம்மம். இன்னொருத்தட்ட போய் பாடம் கேட்காமல் தானே எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு, பேரறிவு எதுவோ அது. ஆகவே கடவுள் என்பவர் பேரறிவு, அறிவே வடிவானவர். அவருக்கு வேறு விதமான கண்ணு மூக்கு காது காலு எந்த விதமான உறுப்பும் கிடையாது, எந்த விதமான இன்ப துன்பமும் கிடையாது. யாராலும் அவரை விகாரப்படுத்த முடியாது. விகாரம்னா கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாதான் விகாரமே. நாமெல்லாம் இந்த உலகத்துல பிறந்து எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகிறோம், அதனால இந்த உலகியல் பொருளாலே நாம் விகாரம் அடைகிறோம், மாற்றம் அடைகிறோம். முன்னிருந்த சுகத்திலிருந்து பிறகு துக்கத்துக்கு போறோம், துக்கத்திலிருந்து மறுபடியும் சுகத்துக்கு வர்றோம். இப்படி மாறி மாறி போனதுனாலே தான் நமக்கு விகாரம் ஏற்று. ஆனா கடவுளுக்கு இது மாதிரி இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் ஆகிய மாறி மாறி வருகிற நிலை அவனுக்கு கிடையாது. அவன் ஒரே ஞானமாக இருக்கிறான். ஆகவே கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அவன் அறிவே சொல்வம். அந்த அறிவும் மிகப்பெரிய அறிவு. அது பிறரிடத்தில் படிக்காமல் தானே தனக்கு உண்டாகிய ஒரு பெரிய அறிவு. அது எத்தனை அளவென்று யாராலும் அளந்து பார்க்க முடியாத ஒரு அறிவு. நம்முடைய உயிர், இப்ப உயிர் என்பதை பற்றி தான், உயிர் என்பது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புக்குள்ள ஒண்ணு அவ்வளவுதான் அது தெரியுது. அதுக்கு மேல அவர்கள் எல்லாம் கேட்டா அது கண்டது தெரியாது. இதுதான் உலகத்துல தெரிஞ்சுக்கிறார். ஆனால் இந்த உயிரும் ஒரு அறிவு தான். உயிர் என்பது ஒரு அறிவு பொருள். கடவுள் எப்படி அறிவு பொருளோ அதுபோல உயிரும் ஒரு அறிவு பொருள். அந்த உயிருக்கு உயிர்னு ஏன் பேர் வைத்தார்கள்? உயிர்த்தல் என்றால் மூச்சு விடுதல் என்று. உயிர்த்தல் என்றால் மூச்சை உள்ள விழுந்து மூச்சை விடுதல். இப்படி மூச்சை உள்ள விழுக்கிறதும் வெளிவிடுவதும் இருந்து கொண்டிருந்தால் அவன் சாகலையா, இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். ஒருவனை எப்படி உயிர் உள்ளவன் என்று நான் சொல்லுகிறோம்? அவன் காற்று உள்ளே ஓடுவதும் பருவதுமான நிலையினாலே சொல்லுவோம். ஆனாலே உயிர் என்பதற்கு காற்றை உள்ளிழுப்பது வெளிவிடுவது என்று சொல்லுகின்ற ஒரு பொருள், அதனாலே அதற்கு அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், இலக்கணம் சொல்ல வந்தவர்கள் உயிர் என்பது உணரும் தன்மையுடையது. உயிரோடு இருக்கிறவனை கிண்டுனா ஐயோ வலிக்குதேம்மா, செத்த குணத்தை நீங்க நெருப்புல கொண்டு போய் சுகுநாட்டில் கொளுக்கிற போது அவன் கத்துறானா, ஐயோ இந்த நெருப்பு சுடுதுன்னு சொல்றதோ, அந்த பணம் சொல்றது இல்லை. ஏன்னா உயிர் இல்லை, உயிர் இருந்தா தான் உணரும். ஆகவோ நல்லதோ கெட்டதையோ உணர்கின்ற தரம் அந்த உயிருக்கு. அந்த உணரும் திறம் தான் அறிவு. அதைத்தான் உணர்வு அல்லது அறிவு என்ற பெயராலே. ஆக உயிர் என்பதற்கு அறிவு என்பது பொருள். அப்ப நம்முடைய உயிரும் ஒரு அறிவு, கடவுளும் ஒரு அறிவு. ஆனா ரெண்டும் ஒரே மாதிரியான அறிவா, ரெண்டும் சமமா இருக்கிற அறிவா என்று கேட்டால் இல்லை. கடவுள் என்று சொல்லுகிற அறிவு பிறடத்துல கேட்காது, தானே தெரிந்து கொண்டாய். இந்த உயிரில உயிரினுடைய அறிவு தனக்கு தெரியவே தெரியாது. எதா இருந்தாலும் இன்னொருத்தனை கேட்டுதான் தெரியும், படிச்சு படிச்சுதான் தெரியும். ஒரு வாத்தியார்கிட்ட கேட்கணும், அல்லது புத்தகத்தை படிச்சு தெரியும். உள்ள உலக அனுபவத்தை தானே அனுபவித்து உன்ன தெரியும். சுடுதுன்னா கைய உன் மேல வச்சு பார்த்து இதுதான் சுடு அப்படின்னு தானே தெரியும். அனுபவத்தினால்தான் தெரிய வேண்டும் என்ற விட அனுபவிக்காமலேயே ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அல்ல. ஆகவே உயிரின் அறிவு குறைந்த அறிவு, இன்னொருவராலே உணர்த்தப்படுகிற அறிவு கொஞ்சம் அறிவு. இந்த கொஞ்சம் அறிவு நம்ம உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு இதுவே பல வேலை செய்யும். எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொண்டு எவ்வளவோ விஷயத்த நான் பேசுறேன், இவ்வளவு விஷயம் என் மூளையில எப்படி தேங்கி. அப்ப என்னுடைய அறிவு கொஞ்சம் என்று சொன்னால் இது இவ்வளவு விரிவா விரிவாக விரிஞ்சிருக்கு. இது போல இன்னும் பெரிய அறிவாளிகள் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அறிவை விட கோடான கோடி மடங்கு பெரியவன் என்பன். அப்ப இறைவனிடத்திலே இந்த உடம்பில் இருக்கிற உயிர் என்ற ஒரு அறிவு பிரிஞ்சு தனியா போகுது. அப்படி போய் அந்த பேரறிவோடு இந்த அறிவு சேர்ந்து ஒன்னாயிடும், அந்த அறிவோடு இந்த அறிவு ஒன்றாகும். அப்படி மூழ்கிடு அந்த பேரறிவுக்குள், இந்த சிற்றறிவு உள்ள போய் விழுந்து அந்த பேரறிவை பற்றி அப்பதான் நினைச்சு பார்த்து பெரிய அறிவா, கடவுள் என்பவன் இவ்வளவு பெரிய அறிவுள்ளவனாக இருக்கிறானா, நாம வந்து ஒரு மூலையில கொஞ்சம் அறிவாகத்தானே இருக்கிறோம் என்று தன்னையும் அந்த இறைவனையும் அந்த உயிர் இறைவனோடு சேர்ந்த பிறகு அறி அறிஞ்ச பிறகு தன்னை மறந்துடும். தான் ரொம்ப சின்னவன் என்பதையே மறந்துவிட்டு அந்த பேரறிவாய் இருக்கிற இறைவனிடத்துல என்னென்ன அறிவு இருக்கோ அதை அனுபவிச்சு கொண்டே இருக்கும். அந்த அந்த அறிவை தான் தெரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்படி தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் பேரின்பம். பேரின்பம் பேரின்பம் என்று சொல்வது பேரறிவாகிய இறைவனிடத்திலே உள்ள அந்த அறிவை, அந்த ஞானத்தை சிற்றறிவாகிய உயிர் போய் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் கூட அப்படித்தானே அறிவு அறிந்து கொண்டிருக்குன்னு வள்ளுவர் சொல்றார், அறிதோறும் அறியாமை கட்டார். நாம் ஒரு விஷயத்தை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப என்னத்துறோம், அடாடா இதை பத்தினால் நமக்கு தெரியாம போச்சே, இப்பத்தானே இதை தெரிஞ்சு கொண்டோங்கிறோம். அதுபோல அனுபவம் நம்ம உலகத்துல ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பல அனுபவங்களை இறைவனாகிய பேரறிவுக்குள் இந்த சிற்றறிவு போய் விழுந்து அந்த பேரறிவிடத்திலிருந்து ஒவ்வொரு அறிவையும் அது கற்றுக்கொண்டே இருக்க தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுகிற போது அதுக்கு பெரிய மகிழ்ச்சி பெரிய இன்பம் உண்டாக. ஒரு அறிவாளி பொழுதுபோகலைன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறான். அந்த புஸ்தகத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, இவங்கிட்டையும் ஒரு அறிவு இருக்கு. ஆனா இந்த புஸ்தகத்தை எழுதினவன் பெரிய அறிவாளி, அவனுடைய வார்த்தைகளை படிக்கிற போது படிக்கிறவன் கொஞ்சம் அறிவுள்ளவனானாலே ஒவ்வொரு இவ்வளவு விஷயம் இருக்கான் என்று அந்த புத்தகத்தில் இருந்து அவன் தெரிந்து கொள்கிறான். புத்தகத்திலே பேரறிவு, இவனை விட ஒரு பெரிய அறிஞன் எழுதின விஷயம். அதனாலே அந்த அறிஞனுடைய விஷயத்தை குறைந்த அறிவுள்ளவனாகிய நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சி வருது. இதே போலதான் இந்த புத்தகத்தை போல கடவுள் பெரும் சமுத்திரமாக இருக்கிற பேரறிவாக கிடக்கிறார். அந்த பேரறிவாய் இருக்கிற இறைவனிடத்திலே போய் விழுந்த இந்த சிற்றறிவு அந்த பேரறிவிடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்கே இருக்கிற அந்த அறிவு திறத்தை அனுபவித்துக் கொண்டே போகிற போது அதுக்கு இன்பம் இருந்து கொண்டே இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் அது கத்துக்கிடுமா, அந்த உயிர் எல்லாத்தையும் ஆண்டவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளுமான்னு கேட்டா முடியவே முடியாது. இது ஆண்டவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு முழுவதும் தெரிந்து கொள்வதென்பது ஒரு நாளும் முடியாது. ஏன்னா அது எல்லையில்லாத அறிவு இறைவனிடத்தில் இருக்கிறது. இந்த உயிர் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு போறது போல எத்தனை கோடான கோடி வருஷமாகவோ சொல்ல முடியாது. ஆகவே ஒரு நாளும் இந்த உயிர் இறைவனிடத்தில் இருக்கிற அந்த பேரறிவினாலே சுகம் அனுபவிக்குமே தவிர, இன்பத்தை காண முடியுமே தவிர, இது இறைவனாக மாற முடியாது. மோட்சத்தில் இறைவனாக ஆகாது. இறைவனாகனா இதுவும் பேரறிவாக, அந்த இறைவன் எவ்வளவு பெரிய அறிவோ அவ்வளவு அறிவாக இந்த ஆத்மா ஆகும். அது மாதிரி ஆகிறது கிடையாது. பைநாப்பட அறவேற கொழுமை பாகமதாய் எம்மை நாட்டோரும் பிரியார் கேடா விடைப்பாகாம் சென்னாவலர் பரசும் புகழ்ந்து பெருந்துரை குறைவாய் என் ஆட்களித்தென் நாள் இருமாக்கேன் இனியானே. இது ஒரு சந்த கழிவிருக்கம். ஒரு சந்தமாக இதை அழகாக இந்த பகுதியை பாடியிருக்கிற பை நாட்பட அறவேரல் கொள்கோமை பாகம தாயின் பை நா பை விஷப்பையையும் விளந்து போன நாக்கையும் படம் பாம்பு விரித்தாடுகிற படத்தையும் ஆகிய இந்த மூன்றையும் உடைய அரபு பாம்பு. பாம்புக்கு இந்த மூணு அடைமொழி கொடுக்கிற விஷப்பையையும் விளந்த இரண்டான நாக்கையும் எடுத்து பாடுகிற நாமம் என்று சொல்றமே ராமம் என்று பாம்பில இருக்கிறது, அதத்தான் படம். அந்த படமும் ஆகிய மூன்றையும் உடைய அறவேரல்குள் அந்த பாம்பை ஒத்து இருக்கின்ற அடிவயிற்றை உடையாளாகிய உமை பாகவதாயி, அப்பேற்பட்ட உமாதேவியை தன் ஒரு பக்கத்தில் உடையவனாய், உமாதேவியை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இறைவன் வருகிறான், மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள வருகிறான். என்மை நாள் தோறும் பிரியாதினை கேடா, என்மை என்னுடைய உடம்பில் நாடொறும் ஒவ்வொரு நாளும் பிரியாக இருக்கிறார். நான் என்னுடைய தாய் வயிற்றிலே உயிராக புகுந்தேன், அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு இல்லை. அந்த உடம்பு எடுக்கிற காலத்திலேயே இறைவனும் இறைவியும் வந்து இந்த உயிரோடு புகுந்துட்டாங்க. அந்த உயிருக்குள்ளே அவர்களும் இருந்து அந்த உயிரை காப்பாற்றினார்கள். ஆனால் என்மை என்னுடைய உடம்பு நான் தாய் வயிற்றில் எடுக்கிற காலத்திலேயே அன்றிலிருந்து இன்று வரையிலும் நாடோறும் பிரியா நாள்தோறும் என்னை விட்டு பிரியாதேடா, அன்றிலிருந்து நான் செய்த வினையை அழித்துக் கொண்டிருக்கிறவனே, வினைக்கேடன் வினையை கெடுப்பவன், ஆன்மாக்கள் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறவன், அனுபவிச்சு பாவத்தை போக்குகின்றவனாக இருக்கிறவன், வினைக்கேடா விடைப்பாக சிவவாகனத்தை உடையவனே, சென்னாவலர் பரசம் திருப்பெருந்துரை உறைவாய், சென்னாவலர் செம்மையான நாவினை உடைய புலவர்கள், பரசம் புகழ்ந்து பாடுகிற புகழ்ச்சியை உடைய திருப்பெருந்துரை. திருப்பெருந்துரையை பல நாவலர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டினாலே புகழை உடைய திருப்பெருந்துரை அந்த திருப்பெருந்துரையிலே உரைகிறார் என்று பாடுறார். இந்த இடத்துல நாவலர் என்பதை புலவர் என்ற பொருளிலேயே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நாவலர் என்ற பெயர் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தான் உண்டு. நாவலூரன் நாவலன் என்று பெயர், அவர்தான் சென்னாவலர். ஆகவே சென்னாவலராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பெருந்துரை போய் அங்கே பாடல் பாடியிருக்கிறார், அதிகம் பாடியிருக்கார். ஆனா இன்னைக்கு கிடைக்கிற அது எப்படியா அந்த ஊருக்கு போகல, பதியம் போனாரு பதியம் பண்ணாரு கிடையாது, இன்னைக்கு இல்லேங்கிறதுனால இல்லைன்னு சொல்றீங்களா, அந்த ஊரு போனாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று என்ன கேட்கணும் இல்லையா. அது என்ன அடையாளம்னா, திருப்பெருந்துரைக்கு பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர்ல திருப்புன்னவாசல்னு ஒரு ஊர், திருப்புன்னைவாசல். அந்த ஊருக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி போய் பாடிட்டார். திருப்புன்னவாசலுக்கு ஆவடியார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற திருப்புன்னவாசல் என்ற தலத்துக்கு சுந்தரமூர்த்தி பாடிட்டார். அந்த தலத்துக்கு போனவர் அது பக்கத்தில் இருக்கிற ஆவடியார் கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டார், அந்த கோயிலுக்கு அவர் பாடி இருப்பார். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போச்சு. அதத்தான் இவர் சொல்ற, திருப்புன்னவாசலுக்கு பாடிய அந்த நாவலர் தாயா சென்னாவலர், பரசும் புகழ் அவர் பாடி துதித்த தேவாரமான புகழை உடையது இந்த திருப்பெருந்துரை. அந்த திருப்பெருந்துரையிலே எழுந்தவர் இருக்கிறான் இறைவன். சம்பந்தர் என்றோ திருநாவுக்கரசர் என்றோ சொல்லாமே நாவலர் என்று நாவலூரனாகிய சுந்தரன் பெயரையே சுட்டி காட்டுறார். ஆனா திருப்புன்னவாசலுக்கு சுந்தர தேவாரம் தான் இருக்கு, அப்பரோ ஞான சம்பந்தரோ இல்ல. அதனால அவர் தான் அங்க போயிருக்காரு. அவர் இந்த ஊருக்கு போனது பக்கத்துல இருக்கும் பாடி இருக்கத்தான் வேணும், அதனால தான் இங்க சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். என் நாட்கழித்து என் நாள் இருமாக்கேன், அப்படி உடையவனே என்னை நீ பேரின்பத்திலே அழைக்க வேண்டாமா, நான் என்னால் கழிப்பேன், எந்த நாளிலே வந்து உன்னுடைய பேரின்பத்திலே கழிப்பு ஏற்பேன், என் நாள் இருமாக்கேன், என்னைக்கு நான் அப்படி பெரிய சமாந்து இருப்பேன், அந்த பேரின்பத்தில் இருக்கிற போதுதான் தன்னை அறியாமல் ஒரு பெரிய எக்களிப்பு வரும். செம்மான் திருப்பன் இருமான் திருப்பன் கொள்ளோம் ஈசன் பல்கனப்பட்டு அப்படின்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்றார். பல தேவர்களினாலே புகழப்பட்டு இறைவன் சேவடித்திலே நான் இருமாந்திருப்பேன், பெரிய என்னை போல ஆள் கிடையாது என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைவேன் என்கிற, அதே போல நான் என்னைக்கையா இருக்க போறேன் என்று இந்த உயிர் உன்னிப்பத்திலே சொல்ற. என்னை இறைவன் உண்டு பேரின்பத்தை தந்தால் நான் இருமாக்கலாம், நான் ஆர் அடியணைவான் குருநாய்க்கு உதவி,
நாய்க்கு கவிசிட்டு இங்கு ஓரார் உடல் புகுந்தார்கள். உயிர் கலந்தால் உளம் பிரியான் நானாரடி அணைவான். ஒரு நாய்க்கு தவிசிட்டு ஓனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான். இப்ப சந்தத்தில் படிச்சுக்காரன் அந்த பாட்டியம் அது பத்து பாட்டி இந்த சந்தத்துல படிக்கலாம். இருந்தாலும் சந்தத்தில் படிச்சா பொருள் விளங்காதான் பொருளை பிரிச்சு படிச்சிடுறேன். நானார் நான் எந்த போதை அடி அணைவான் இறைவன் திருவடியாகிய மோட்சத்தை அடைவதற்கு நான் யார்? அவ்வளவு புண்ணியம் பண்ணவனானார் இறைவன் மோட்சத்தை பெறுக நான் பெரிய புண்ணியம் பண்ணினவனோ. நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிச்சிட்டு அப்படி கீழானவனாகிய எனக்கு அந்த இறைவன் என்ன பண்ணினான்? ஒரு நாய்க்கு மேல அம்பாரி கட்டினது போல செய்து விட்டானே. நாய்க்கு தவிச்சிட்டது போல என்று நாய்க்கு மேலே அம்பாரி கட்டினது போல நாய்க்கு தவிசிட்டிங்கன ஊனார் உடல் புகுந்தான். என் உடம்புக்குள்ளே வந்து அவன். இதுக்கு உரை இப்படித்தான் எழுதியிருக்கிறார். நாய்க்கு தவிச்சிட்டு என்பதற்கு தவிச்சுன்னா அம்பாரின்னு அர்த்தம் பண்ணி யானை மேல வைக்கிற அம்பாரிய யானை மேல் வைத்த தவிச்சு என்று சொல்றாரு. குதிரை மேல் போட்ட சேரத்தை அது அதுக்கு மேல் வைத்த தவிச்சு என்று எல்லாரும் சொல்றார்கள். ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் மாறுவாரான கருத்து. நாய்க்கே இவர் தவிச்சு போட்டாரு. நாய்க்கே சிம்மாசனம் ஒரு நாக்காளி போட்டு அந்த நாயை தூக்கி உட்கார வச்சா தவிச்சு கொடுத்தாரா? பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்கு எப்படி இருப்பதற்கு இருக்கை தருகிறோமோ அதுபோல நாய் போன்றவனாகி எனக்கு நீ இருக்கை கொடுத்தாய், எனக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் கொடுத்தாய் என்று பொருள் செய்தால் அப்பொழுது தன்னுடைய இழிவும் தனக்கு இறைவன் செய்த பெருமையும் தெளிவாக வரும். அதனால நாய்க்கு தமிசெட்டி என்பது நாய் மேல் தமிசெட்டி என்று பொருள் சொல்லக்கூடாது. அந்த நாய்க்கு உட்காருவதற்கு ஒரு தவிசு கொடுத்தது போல எனக்கு ஒரு பெருமையை நீ தருகிறார். அது என்ன பெருமை என்றால் ஊனார் உடல் புகுந்தாய், என்னுடைய உடம்புக்குள்ளே நீ புகுந்து கீழே தாங்கி கொண்டிருக்கிறாய். என்னுடைய உடம்பு மாம்சம் நிறைந்த உடம்பு, ஊனார் உடம்பு. அந்த உடம்பு ஊன் உடம்பு என்று உடன் நினைக்காம அதன் கீழே என்று புகுந்து நீ ஆதாரமாயிருந்து என்னை காக்கிற உயிர் கலந்தாய், என் உயிரிலே நீ கலந்து போனாய். ஊழம் பிரியான், என் உடம்பை விட்டு நீ பிரியாதவனாக இருக்கிறாய். ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான், உளம் பிரியான், தேனார் கடை முடியான், தேன் சுற்றும் ஒன்றை மாலை அணிந்த முடியோடையவன், மன்ன திருப்பெருந்துறை உறைவான், திருப்புறந்துறையில இருக்கிறவன், வானோர்களும் அறியாதவர் வன்மே வளமீந்தனக்கே. வானோர்களும் அறியாத தேவர்களும் தெரிந்து கொள்ள முடியாததான ஒரு வளம், ஒரு ஞானத்தை, ஞான வளத்தை எனக்கு அவன் குருநாதரா வந்தபோது ஆட்கொண்டு பழைய பாசங்களை எல்லாம் நீக்கி இவருக்கு ஞானோபதேசத்தினாலே ஞானத்தை வழங்கிவிட்டார். இன்னும் மோட்சமாகிய பேரின்பம் கிடைக்கல. ஆனா அந்த மோட்சம் பேரின்பம் எப்படி இருக்கும் என்று அனுபவிப்பதற்காக யோகாபியாசத்தினாலே யோக நெறியை கற்றுக் கொடுத்து அந்த புருவ மத்தியில வருகிற அந்த அமுதத்தை ஒன்று பாரு, இது எவ்வளவு இனிக்குதோ இது போலதான் மோட்சம் இருக்கும் என்று மட்டும் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆகவே வளமீந்தன் யோகத்தினாலே அந்த அமுத பேரின்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு வளத்தையும் எனக்கு நீ கொடுத்தார். என்னை நான் என்பது அறியேன், பசு இரவாவதும் பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகன் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடையுடையான், மன்ன திருப்பெருந்துரை உரையும் பவன் என்னை செய்தபடி அறியேன் பரஞ்சுடரே. என்னை நான் என்பது அறியேன், என்னை குருநாதர் வந்து ஆட்கொண்டதன் பிறகு என்னை நான் நான் என்று சொல்லிக் கொண்டதே எனக்கு தெரியல, நான் என்கிறதே மறந்துவிட்டேன். இப்போ என் உடம்பிலே உள்ளே இருக்கிற நான் இதற்கு முன்னெல்லாம் என்ன சொல்லிக் கொண்டேன், நான் போனேன் நான் பார்த்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்போ நான் என்ற வார்த்தையே எனக்கு மறந்து போயிட்டு இருக்கிறார். என்னை நான் என்பதையே மறந்து போனேன், என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். இது பகல் இது இரவு என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அதாவது இது நல்லது இது கெட்டது என்று எனக்கு தெரியவில்லை. பகல்னா வெளிச்சம் சுகம், இரவு என்பது இருட்டு துக்கம். ஆக பகலும் தெரியல இரவு தெரியலன்னா எனக்கு சுகம் வந்தாலும் தெரியாது துக்கம் வந்தாலும் தெரியாது, ரெண்டும் எனக்கு ஒன்றாத்தான் இருக்கும். சமநிலை இவருக்கு வந்து விட்டதுங்கிற மனவாசகம் கடந்தான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? மனத்தையும் வாசகத்தையும் கடந்தவன். மனம் என்பது எண்ணம், வாசகம் என்பது சொல். ஆகவே மனத்தாலும் இறைவன் நினைக்க முடியாது, சொற்களாலும் இறைவனை கூற முடியாது, இரண்டையும் தாண்டி போனவன் அந்த இறைவன். மனவாசகம் கடந்தான் உயர்ந்த ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இந்த வாக்கியம் பின்னே வந்தவர்களுடைய ஒரு பெற்றோர் தாய் தகப்பனாருடைய உள்ளத்தை உலுக்கி இருக்கிறது. தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மனவாசம் கடந்தான் பேர் தான். அந்த பேர் வைக்கப்பட்ட அந்த குழந்தை ரொம்ப அறிவாளியா வந்து அதுவே ஒரு சாஸ்திர நூல் செய்திருக்கிறது என்றால் பார்க்க, தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இருக்கிற அருமையான சொற்றொடர்களை தம்முடைய குழந்தைக்கு பேராக தூக்கி இருக்கிறார்கள். தனக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு எங்கேருந்து பேர் எடுக்கிறதுன்னு பார்த்தாங்க. நம்முடைய தேவாரத்தை பிரிச்சு திருவாசகத்தை பிரிச்சு அங்க என்ன சொல்லி இருக்குன்னு தேடி பார்த்தார். அதில் அழகான சொல் வருது, மனவாசகம் கடந்தான் உடனே பெரு. ஒருத்தர் தேவாரத்துல ஞான சம்பந்தருடைய இரண்டாம் திருமறையை பிரித்து பார்த்தார். அந்த இரண்டாம் திருமறையில ஒரு அழகான சொல், அடியாருக்கு நல்லார் இவரே. ஒரு ஊர் இறைவனை அடியாருக்கு நல்லார் பாடிட்டாங்க. அடியாருக்கு நல்லார் என்று இறைவனை பாடிய அந்த வார்த்தையை யாரோ ஒரு பெற்றோர் என்ன பண்ணார், தம் பிழந்த குழந்தைக்கு அடியாருக்கு நல்லார் பெருத்தார். அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப பெரிய அடிவாரியா போய் சிலப்படிக்காரத்துக்கு உரை எழுது. ஆகவே இந்த உயர்ந்த பெயரை வைக்கிறதுனாலே அவர்கள் பிற்காலத்திலே ஞானிகளாக மாறி போகிறார்கள். நாமா ஒரு பெயரை வச்சோம்னா அது உள்ளுக்கு வரமாட்டேங்க. பார்த்த உயர்ந்த ஞானிகள் கொடுத்த சொல்லை ஒரு குழந்தைக்கு பேரா வைத்தார், அது பெரிய ஞானியாக மாறி பெரிய பெரிய நூல்களை எல்லாம் அருள் பெற்ற ஆற்றலுடையவராக ஆகியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். திருநாகேஸ்வரத்துல அந்த ஒரு சுவாமி இருக்கிறாரே, அவருக்கு பேர் நச்சினாக்கினியர். நாகையில் சரவணாரி அப்பர் சுவாமி பாடுற நச்சுவார்த்தி நியர் போதும், நச்சுவார்த்தினியர்னு பேர். யாரோ ஒருத்தர் தன் பிள்ளைக்கு நச்சினார்த்தினியர்னு பேர் வச்சுட்டான். அந்த பிள்ளையும் மகா புத்திசாலியாக இருந்து ஜீவ சிந்தாமணி பத்து பாட்டு எட்டு தொகை இலக்கணம் எத்தனையோ நூல்கள் அருமையா உரை எழுதி தள்ளி. ஆகவே இந்த இறை வாக்குகளை நம்பி அந்த வாக்குகளையே தன் குழந்தைக்கு பேரா வைத்தவர்கள் அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இருக்கிற இன்னும் எத்தனையோ சொற்கள் இருக்குது, அவ்வளவு எடுத்துக்காட்டு முடியாது. ஒன்று ரெண்டு ஒரு உதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இங்க மனவாசகம் கடந்தான். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி, அவன் என்னை மத்தன் உன்மத்தனாக ஆக்கி. மத்தன்னா பைத்தியம், உன்மத்தன்னா பெரும் பைத்தியம். பைத்தியத்துக்களையே மிகப்பெரிய பைத்தியத்துக்கு உன்மத்தன் என்று பேர். அதனால மத்தோன் மத்தன் மிகப்பெரிய பைத்தியமாக என்னை மாற்றிவிட்டான். அதாவது இந்த உலகத்திலே அவனுக்கு பிரியமல்லாதவனாய் இறைவன் ஒருவனிடத்திலேயே பிரியமுடையவனாய் இருக்க வைத்தான். வித்து என்றால் பேர் அன்பு. இறைவனிடத்திலே பேரன்பு உள்ளவனாக ஆக்குவதைத்தான் பித்தன் என்ற சொல்லால் சொல்கிறோம்.